SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
இன்று உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை நாள். இன்று உலக புத்தக நாள் என்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். நமது நேர்கள் அனைவருக்கும் தெரியுமா என்பதை அறிந்து கொள்வதற்காக 5 நேர்களை அணுகினோம். அவர்கள் தம்மை அறிமுகப்படுத்தி உலக புத்தக நாள் குறித்து அவர்களுக்கு தெரிந்திருந்ததா இல்லையா என்பதை முதலில் கூறுகிறார்கள்.
என்னுடைய பெயர் மயில்வாகனம் தனபாலசிங்கம். உலக புத்தக தினத்தை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாடுகளிலும் புத்தக தினங்கள் நடப்பதை பற்றி தெரியும். ஆனால் அது உலக புத்தக தினமாக நடப்பதை பற்றி இதுவரை நான் அறிந்திருக்கவில்லை.
இந்த பேர் யசோதா பத்மநாதன். எனக்கு இப்பதான் தெரியும், நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும்.
என்னுடைய பெயர் மனோகரன் ராமநாதன். நான் இன்றுதான் இதை கேள்விப்பட்டிருக்கின்றேன், உலக புத்தக தினம் ஒன்று இருக்கிறது என்பது பற்றி.
என்னுடைய பெயர் வந்து தேவகி கருணாகரன். சர்வதேச புத்தக தினம் யுனெஸ்கோவால் ஆரம்பிக்கப்பட்டது. இளம் பிள்ளைகளுடைய வாசிப்பையும் எழுத்தாளர்களின் பிரசுரிப்பையும் ஊக்குவிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வருடம் 20 நிறைவு விழாவை கொண்டாடுகிறார்கள். வில்லியம் ஷேக்ஸ்பியர் டெத் அனிவர்சரி 23rd of April, அதுவும் அந்த நாள்ல தான் வருகிறது.
டாக்டர் கார்த்திக் வேல்சாமி, உலக புத்தக தினம் என்பதை முன்னாடியே நான் அறிந்திருந்தேன். அது வந்து ஷேக்ஸ்பியருடைய பிறந்த நாளை ஒட்டி வரும். உலக புத்தக தினம் வந்து 23 April அன்று உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. அவர் பிறந்த நாளிலேயே இறந்தார் என்று சொல்வார்கள். 23 April 1564 பிறந்த ஷேக்ஸ்பியர் 1616 இறந்தார்னு சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியர் ஒரு மகத்தான ஆளுமை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. உலக புத்தக தினத்தையும் ஷேக்ஸ்பியர் பிறந்த நாளையும் ஒட்டி கொண்டாடுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஷேக்ஸ்பியர் மிகப்பெரிய கவிஞர், எழுத்தாளர், நாடக நடிகர். இதெல்லாம் தாண்டி முதல் முதல்ல வறுமையும் புலமையும் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உடைச்சு காட்டினவர். அது நம்ம வைரமுத்துக்கெல்லாம் முன்னாடியே எப்பயே அவருடைய காலத்துல அவர் வந்து மிக வசதியாகவே வாழ்ந்ததாகத்தான் குறிப்புகள் இருக்கின்றன. இரண்டாவதாக, ஷேக்ஸ்பியரை நம்ம கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஷேக்ஸ்பியர் தன்னுடைய வாழ்நாளில் பல சொற்களை உருவாக்கி இந்த ஆங்கில மொழிக்கு அளித்தவர். சொல்றாங்க, ஒரு 1700-800 இருந்து 2000 சொற்கள் வரை ஷேக்ஸ்பியர் புதிதாக உருவாக்கி கொடுத்தவர். அதனாலதான் உலக புத்தக தினத்தை வந்து ஷேக்ஸ்பியரின் பிறந்த நாளாக வைத்து கொண்டாடுகிறோம் என்பது என்னுடைய கருத்து இல்ல, எல்லாருடைய கருத்தும்.
இந்த ஐவரிடமும் அவர்கள் படித்த புத்தகங்களில் மிகவும் பிடித்த அல்லது பாதிப்பை ஏற்படுத்திய நூல் அல்லது நூல்கள் எவை என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டோம்.
பிடித்த புத்தகம் என்று சொன்னால் ஆங்கிலத்துல Pride and Prejudice, அது என்னுடைய 13 வாசித்தது. ஜேன் ஆஸ்டின் எழுதின Pride and Prejudice, அது வந்து 18th century எழுதின கதை என்றபடியா அது எங்களுடைய வாழ்க்கை விதமா இருந்தது. ஆனபடியால் அதை நான் விரும்பி வாசித்தேன். மிகவும் சுவாரஸ்யமான கதை, அதனாலதான் நான் அதை விரும்பி வாசித்தேன்.
என்னுடைய விருப்பமான புத்தகங்களை இலக்கிய புத்தகங்கள் தான். அது தமிழாக இருந்தாவே ஆங்கிலமாக இருந்தன, ரெண்டு மொழிகளிலும் உள்ள இலக்கிய புத்தகங்கள் பலவற்றையும் நான் விரும்பி படிப்பதுண்டு. ஷேக்ஸ்பியர்ல இருந்து மில்டன் வரை, ஹோமரன் இலியாட் துவக்கம், எல்லாவற்றையும் படிப்பது. ஆனால் தமிழிலே ஆழமாக வாசிப்பதால் சிலப்பதிகாரம் தான் இதுவரை நான் படித்த புத்தகங்களில் எனக்கு மிகவும் விருப்பமான நூல் என்று சொல்லலாம். ஏனென்றால் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது புதிய புதிய காட்சி கோலங்களும் புதிய கருத்துக்களும் புதிய பார்வையும் அந்த சிலப்பதிகாரத்தில் வருவதை பார்க்கின்றேன். அதற்கு ஒரு காரணம், நான் ஒப்பியல் நோக்கில் ஆங்கில இலக்கியங்களுடன் அதை ஒப்பிட்டு பார்ப்பதாலும், பொதுவாக வாசிக்கின்ற நல்லொரு பழக்கம் இயற்கையாக ஏற்பட்டிருப்பதாலும் இந்த நூலை மீண்டும் மீண்டும் நான் வாசித்து இலக்கிய இன்பம் நுகர்வது உண்டு.
சில புத்தகங்கள் நீண்ட நாள் நம் மனசுல இருந்து இன்பமான அதே நேரத்துல ஒரு வலியையும் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கின்றன. பா சிங்காரம் எழுதிய புயலிலே ஒரு தோணியை வந்து முதல்ல நான் சொல்லுவேன். பா சிங்காரம் என்பது தன்னுடைய வாழ்நாளில் அறியப்படாமலே வாழ்ந்து இறந்து போன ஒரு தமிழ் எழுத்தாளர். ஆனா இன்னைக்கு அவரை கிட்டத்தட்ட சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுத்த மாதிரி எடுத்து இன்னைக்கு பல பேர் வந்து கொண்டாடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ் எழுத்தாளர்கள் எழுதிய நாவல்களே சிறந்தது புயலிலே ஒரு தோணி என்று கொண்டாடுகிறார்கள். அது மனிதனுடைய வாழ்க்கை புயலிலே ஒரு தோணி அலைக்கழிக்கப்படுகிறதோ அது போல அலைக்கழிக்கப்பட்டு ஒருத்த வாழ்ந்து மடிவதை குறித்த ஒரு கதை. அது அற்புதமான ஒரு நாவல். ரெண்டாவதாக எனக்கு பிடித்தது சுந்தர ராமசாமியினுடைய ஜே ஜே சில குறிப்புகள். மிகவும் பிடித்தமான ஒரு நாவல். அதுல பல விஷயங்கள் நம்மளை சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு எழுத்து, நம்ம உணர்வு பூர்வமாக தீண்டுகின்ற ஒரு எழுத்து. எனக்கு ரொம்ப பிடித்தமான எழுத்து.
என்னை பாதித்த புத்தகம் என்று சொன்னால் புதியதோர் உலகம் என்ற ஒரு புத்தகம், 1985 என்று நினைக்கின்றேன். அது நமது விடுதலை போராட்டம் சம்பந்தமான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் தான் எனது வாழ்க்கையே திசை மாற்றியது என்று சொல்லலாம். உண்மையான சம்பவங்களை அந்த புத்தகத்திலே அந்த புத்தக ஆசிரியர் எழுதியிருந்தார். அதன் காரணமாக அவர் கொல்லப்பட்டார். இந்த புத்தகம் மிகவும் பிடித்த ஒரு புத்தகமாக இருந்தது.
நான் படிச்சு கொண்டிருக்கல ஒரு புத்தகம் வாசினான், அது வோல்காவில் இருந்து கங்கை வரை என்று சொல்லி ராகுல சங்கிருத்தியா என் எழுதின புத்தகம் உண்டு. அது மொழிபெயர்ப்பு புத்தகம் தான். அது என்ன இந்த சிந்தனையில நம்பிக்கையில வாழ்க்கை முறையே புரட்டி போட்ட ஒரு புத்தகம் என்று நான் சொல்லுவேன். அத மானுடத்தின் வரலாறு, ஒரு மனிதன் மிருகமா இருந்து எப்படி ஒரு மனுஷனா மாறி அதுக்கு பிறகு அவன் வாக்க காலங்கள் எப்படி எப்படி மாறும், ஒரு யுகத்தின் வரலாறு உண்மையா அது. அது ஒரு சின்ன புத்தகத்துக்குள்ள மனிதன் இந்திய வளர்ச்சி நிலையே சின்ன சின்ன கதைகளால அவர் சொல்லி கொண்டு போறார். என்னென்று உண்மையா சமயம் தோன்றினது, நம்பிக்கைகள் எப்படி உருவானது, அதுக்கு பின்னால இந்த அரசியல் காரணங்கள் என்ன என்று சொல்லி அது ஒரு புரட்சி புத்தகம் உண்மையா. அதோட ஒரு புரட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தகம். அதுக்கு பிறகு இன்னொரு புத்தகத்தை நான் குறிப்பா சொல்லலாம். அது பிறகு தெரியாது எங்கட வாழ்க்கையில் எல்லாம் நிறைய மாறி ஒரு அனுபவம் வந்தா பிறகு வாசிச்ச ஒரு புத்தகம். அது கண்ணை அறியும் விஞ்ஞானம் என்று சொல்லி ஒரு புத்தகம். அது ஹரேராம ஹரேகிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்த அக்களால எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகம் என்ன இன்னொரு விதத்துல பாதிச்ச ஒரு புத்தகம் என்று சொல்லுவேன். அது வந்து ஒரு மனிதனை அமைதிப்படுத்துறதுக்கு அந்த புத்தகம் ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம்.
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியாவை வழங்கும் SBS தமிழ் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் நாம் உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை நாள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் 5 பேரும் இப்பொழுதும் வாசித்துக் கொண்டிருக்கிறார்களா? எதை வாசிக்கிறார்கள்?
நான் இப்ப என்று சொல்ல மாட்டேன். இப்ப ஒரு கிழமைக்கு முதல் வாசி முடித்த புத்தகம் என்ன, வன்னியாச்சி என்று சொல்லி ஒரு புத்தகம். தாமரச்செல்வி எழுதின, ஈழத்தெழுத்தாளர் தாமரச்செல்வி எழுதின புத்தகம் வன்னியாச்சி என்று சொல்லி ஒரு சிறுகதை தொகுப்பு. அது உண்மையா கணக்க சிறுகதையை சேர்ந்த ஒரு தொகுப்பு. காலேஜோட பதிப்பகம் அந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்குது. அந்த புத்தகத்துல எனக்கு தாமரச்செல்வியே ஒரு எழுத்தாளரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எழுத்து நடை அப்படி ஒரு எளிமையான ஒரு வாக்கியை சொல்லிக்கொண்டு போற கதைகள் அவட கதைகள். அந்த புத்தகம் அண்மையில நான் வாசி முடிச்ச ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். ஆனா சில வழியில அந்த இன்டர்நெட்ல பார்த்து கொண்டு போய்க்குள்ள சிலதுகள் தட்டுப்படும். அப்படி தட்டுப்பட்ட ஒரு விஷயம் அண்மையில இப்ப ஒரு 2-3 நாளைக்கு முன்னுக்கு வாசி முடிச்சு உண்டு. அது அந்த படலி என்று சொல்லி ஜே கே என்ற ஒருத்தர் எழுதி கொண்டிருக்கிறார், ஒரு எழுத்தாளர் மெல்பர்ன்ல இருந்து. அவர் இந்த ஒரு 3 கேரக்டர்ஸ் அவர் அறிமுகப்படுத்துறாரு. அதை எந்த ஃபார்மேட்டுக்குள்ள அதை அடக்கலாம்னு தெரியல. அது கதையும் இல்ல, சிறுகதையும் இல்ல, நெடு நாவலுன்னு சொல்லல. அது 3 கேரக்டர்ஸ். அதை கொண்டு போற முறை எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அது இந்த உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அவர் என்ன நினைப்பார், வெளியில அவர் எப்படி அதுக்கு பிஹேவ் பண்றார் என்ற விஷயத்த வந்து நுட்பமா சொல்லி கொண்டு போயிருந்தார். அதுவும் வாசதுக்குள்ள இப்ப ஒரு 2-3 நாளைக்குள்ள வாசதுக்குள்ள மனசுல நிக்கிற ஒரு விஷயம்.
இப்பொழுது நான் வாசித்து முடித்த புத்தகம் ஜெஃபரி ராபர்ட்சன் என்ற ராத ஹிஸ் ஓன் மேன் என்று அவராக எழுதியது. 2 மாதங்களுக்கு முதல் தான் அது வெளியிடப்பட்டது. ஜெஃபரி ராபர்ட்சன் ஒரு பிரபலிய சட்டத்தரணி, நீதவான், மனித உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள், வழக்குகள்ல பங்கு பெற்றுகின்றவர், தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் கடந்த காலங்களில் பேசியவர். இப்பொழுதும் அந்த நூலில் குறிப்பிடுகின்றார். அவருடைய இந்த ராத ஹிஸ் ஓன் மேன் என்ற அந்த நூலை 2-1 நாட்களுக்கு முன்தான் படித்து முடித்திருக்கிறேன். மிக அருமையான நூல். அவருடைய வாழ்க்கை சரித்திரம் மாத்திரமல்ல, மனித உரிமைகள் பற்றிய அவருடைய சிந்தனைகள் எந்த நிலையில் இருக்கின்றது, எப்படி அது போகின்றது என்பதை பற்றியெல்லாம் அதில் ஆழமாக ஆராய்கின்றார். அந்த நூலை படித்து முடித்திருக்கின்றேன். அத்தோடு தற்சமயமாக ஹோமரின் இலியட்டை மறுபடியும் வாசித்து கொண்டிருக்கின்றேன் என்றால், மகாபாரதம், வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தூது சதுக்கத்தை பற்றி சிந்தித்து வருகின்றபடியால் அதோடு இந்த இலியட் காப்பியத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற நோக்கில் மீண்டும் ஹோமரின் இலியட்டை படித்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக மகாபாரதத்தில் வருகின்ற கர்ணனையும் இலியாட்டில் வருகின்ற அக்கிலீஸ் என்ற அந்த வீர பாத்திரத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையில ரெண்டையும் வாதித்துக் கொண்டிருக்கின்றேன்.
அண்மையில் வாசித்தது கிழவனும் கடலும் என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு. இது வந்து கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு முன்னால ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய த ஓல்ட் மேன் அண்ட் தி சி. 1953 ஒரு 54 வயசு ஆகும் போது அது எழுதுகிறார். 54 அவருக்கு நோபல் பரிசு இலக்கியத்துக்காக வழங்கப்படுகிறது ஏர்னஸ்ட் ஹெமிங்வேக்கு. அவர் மற்ற பல படைப்புகளை அந்த நேரத்தில் தந்திருந்தாலும் கூட இந்த நாவல் அவருடைய நோபல் பரிசுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்று சொல்வார்கள். அருமையான மொழிபெயர்ப்பில் வந்திருக்கிறது. 65 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கதை, ஒரு நாவல், ஒரு மனிதனையும் அவனுடைய வாழ்க்கையும் பற்றிய கதை. இதில் என்னென்ன எனக்கு பிடித்த கருத்துக்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து என் மனசை அப்படியே அள்ளி கொண்டு போனது. எனக்கு அதிர்ஷ்டம் தான் இல்லை, அந்த கிழவன் சொல்வது போல வருகிறது. எனக்கு அதிர்ஷ்டம் தான் இல்லை, யாருக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் புதிய நாள் தான், அதிர்ஷ்டம் இருப்பது நல்லதுதான், ஆனால் காரியத்தில் நான் ஒழுங்காக இருக்க வேண்டும், அதிர்ஷ்டம் வரும் அப்போது நீ தயாராக இருப்பாய் என்று சொல்கிறார். ஒன்று சொல்றாங்க இல்லையா, மனிதனை கொல்வது எளிது, யாரையும் கொல்வது எளிது, ஆனால் அவர்களை வெல்வது கடினம். அதைத்தான் வந்து அவர் அங்கங்கே குறிப்பிடுறாரு. அற்புதமான ஒரு நாவல். அது தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனையோ பேர் இதுக்கு முன்னுரை பின்னுரை என்று எழுதியிருந்தாலும் கூட இந்த தமிழ் பதிப்புல வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஜோடி க்ரூஸ் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான பின்னுரை ஒன்று எழுதியிருக்கிறார்.
இப்பொழுது எங்கள் ஈழத்துல எழுதின ஈழ எழுத்தாளர்கள் எழுதின கதைகளை புத்தகங்களை தேடி விரும்பி வாசித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பச்சை வயல் கனவு தாமரை செல்வி எழுதின நாவலை வாசித்து கொண்டிருக்கிறேன். அதாவது எங்கள் தாய்நாட ஈழத்தில் கமன் செய்து வாழும் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை பற்றியது. அது எங்கள் தேசத்தை தளமாக வைத்து எழுதப்பட்ட கதை என்றபடியால் அதை நான் விரும்பி வாசித்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் உண்மையான யதார்த்தத்தை உணர்த்துகிறது அந்த கதை.
இல்லை, இப்பொழுது நான் எனது வாசனை உண்மையில் குறைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேணும். அதற்கு புதிய சமூக வலைத்தளங்கள் ஒரு காரணமாக இருக்கும் என நினைக்கின்றேன். அத்துடன் நான் கூடுதலாக எமது விடுதலை போராட்டம் சம்பந்தமான புத்தகங்களை தான் முன்பு வாசித்தேன். இந்த விடுதலை போராட்டம் எனது வாசனையை அதிக அளவில் ஊக்குவித்தது என்றால் அது மிக இல்லை. உதாரணத்துக்கு அதிகாலை வல்லமெடுக்காமல் போய் அந்த இளவரசு பத்திரிகை வேண்டுவதற்காக கடைக்கு போவேன், ஏனென்றால் நேற்று என்ன நடந்தது எமது தாயகத்தில் என்பது ஒரு காரணம். அத்துடன் நான் சொல்றது வடக்கு கிழக்கிலேயே எமது தாயகத்திலேயே அதிகமான இடங்கள், அந்த பிரதேசங்கள், அந்த சூழல் ஒன்றுமே நமக்கு தெரியாது. இந்த அதிகமான ஊர்களின் பெயர்கள் கூட தெரியாது. இப்படி கன அறிவு தகவல்களை தந்தது அந்த விடுதலை போராட்டம். உலக அளவில் ஒடுக்கப்படும் மக்களின் நிலைமைகளை அறியக்கூடியதாக இருந்தது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல் இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, பணம் பதவி, அதைத்தான் மனிதநேயம் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த பணம் பதவிக்காகத்தான் இயங்குகிறார்கள், மனித நேயமானத்தை பார்க்கவில்லை என்பதையும் நான் இந்த விடுதலை போராட்டம் சார்ந்த நூல்களை வாசித்ததில் எனக்கு அறியக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது அதற்கான காரணங்கள் சற்று குறைந்து தளர்வு நிலையில் இருப்பதால் அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது எனது வாசனை குறைவுக்கு. மற்றது வாழ்க்கை சூழல், அந்த வாழ்க்கையின் இயந்திரமயமாதல் என்ற காரணமும் இந்த புத்தக வாசனை குறைவுக்கு நான் ஒரு காரணமாக பார்க்கின்றேன். உதாரணத்துக்கு முன்பு வாரம் ஒரு முறையாவது ஒரு கடிதமாவது வாசிப்போம். தவால்காரன் வந்து விசிலடித்தால் ஒரு கடிதம் பெறும் என்ற ஒரு உணர்வு இருக்கும். இப்பொழுது கைபேசி சட்டை பையில் இருந்து விசிலடித்துக் கொண்டிருக்கின்றது தகவல் பரிமாற்றத்துக்கு. அப்படியான காரணங்கள் வாசனையை குறைக்கின்றது, கட்டுப்படுத்துகின்றது என்று சொல்லலாம்.
நேயர் ராமநாதன் மனோகரன் கூறியதைப் போல வாசிப்பு தன்மை குறைந்து வருகிறதா அல்லது மாறுகிறதா என்பதை மற்றவர்களிடம் கேட்டோம்.
எங்களுடைய சமுதாயத்தை, மற்றவர்களுடைய சமுதாயத்தை நாங்கள் பொதுவாக பார்த்தால் புத்தக வாசிப்பு குறைந்து வருவது போலத்தான் இருக்கின்றது. என்றால் புத்தக தினங்களையே வைக்கிற அளவுக்கு பல நாடுகளில் அதை ஊக்குவிப்பதற்காக காரியங்கள் நடப்பதால் புத்தக வாசிப்பு குறைந்தபடியால் தான் இவை நடக்கின்றது என்றும் கூறலாம். அதற்கு இன்னொரு காரணம் இந்த நவீன வசதிகள், இன்டர்நெட் துவக்கம், ஐபேடோ, நோட்புக் என்றெல்லாம் பல வந்தபடியால் அவற்றில் எந்த அளவுக்கு மக்கள் ஆழமான நூல்களை வாசிக்கின்றார்கள் என்பது எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக புத்தக கடைகளுக்கு போனால் கூட விரும்பின புத்தகங்களை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த புத்தகங்களை பற்றி மீள் பதிப்புகள் செய்யப்படுவதில்லை. நான் திரும்பவும் அந்த இலக்கிய நூல்களை தான் குறிப்பாக சொல்லுவேன். அதற்கு காரணம் அதற்கான தேவைகள், வாசிப்புகள் ஆங்கிலத்தில் டிமாண்ட் இல்லாதபடியவாலோ தெரியாது. அதோடு எமது சமுதாயத்தை பொறுத்தவரை, தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரை, வயது போனவர்களும் சரி இளைஞர்களுடனும் கதைக்கும் பொழுது அவர்களுடைய அந்த வாசிப்பு, நாங்கள் சென்ற நூற்றாண்டில் 70s, 80s, 60s இருந்தவர்களுடன் கதைத்தளவு ஆழமான வாசிப்பை காண முடியாதிருக்கின்றது. தமிழ்நாடு, யாழ்ப்பாணம் இவற்றில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளிவருகின்ற நூல்களை பார்க்கும் பொழுது அந்த சென்ற நூற்றாண்டின் 60s, 70s வந்த அந்த தரத்துக்கு ஆய்வு நூல்கள் வருவதாகவும் தெரியவில்லை. இவற்றெல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது பொதுவாக வாசிப்பு குறைந்துள்ளது என்றுதான் சொல்ல தோன்றுகின்றது.
உண்மைதான். அதுவும் இந்த இளம் சந்ததியைத்தான் சுண்டா வாசிக்கிறார்கள் இல்லை. அது என்னென்றால், இப்பதானே யூடியூப்லயே படங்கள் பாக்குறாங்க. வாசிக்கணும் என்ற பொறுமையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாசை வந்து சரியான மாதிரியான வாழ்க்கை ஆனபடியா அது நேரம் இருக்கிற இல்லை இருந்து வாசிக்கிறதுக்கு. ஆனால் வாசிக்க வேணும் என்று நினைக்கிறவே எப்படியாவது வாசிப்பார்கள் இருந்து நான் கண்டிருக்கிறேன். ட்ரெயின்ல, பஸ்ல போயிக்க சின்ன பிள்ளைகள் கூட வாசித்து கொண்டுதான் இருக்கணும். இந்த வாசிக்கோணும் என்ற ஆவல் இருக்கிறத கட்டாயம் வாசிப்பினான். மற்றவே அதை எனக்கு சொல்ல தெரியல.
அது ஒரு மாதிரியான ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு கருத்து என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து வாசிப்பு தன்மை என்றால் எப்படின்னு பாக்கணும். வாசிக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா வாசிப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாயித்தான் இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஈவன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாரும் செல்போன்ல வந்து உட்காந்துக்கிட்டு பல விஷயங்களை படித்து விட முடியாது. அதனால பொதுவா மக்கள் நிறைய வாசிக்கிறாங்க. என்னன்னா என்ன வாசிக்கிறாங்கிறது தான் பிரச்சனை. அவங்க வாசிக்கிறது பெரும்பாலும் இந்த மாதிரி முகநூல் என்று சொல்கிறார்களே, ஃபேஸ்புக், இதுல வரக்கூடிய ஒரு கட்டுரைகளாக இருக்கலாம். அதுல யாராவது ஒருத்தர் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி பேர் பண்ணிக்கிட்டு அவர் ஏதாவது கதைகளை எழுதி போட்டுக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து வாசிப்புன்னு எடுத்துக்கிட்டா பரவலாக அதிகரித்து தான் இருக்கிறது. அதாவது குவான்டிட்டி அதிகமா இருக்கு, ஆனா குவாலிட்டி வாசிப்பினுடைய தரம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறிதான். அளவு, வாசிப்பின் அளவு அதிகமா இருக்கிறது, வாசிப்பின் தரம் அதிகமா இருக்கிறதா என்று கேட்டால் அது வந்து நம்ம பெரிய ஆய்வு தான் மேற்கொள்ளணும். எனக்கு என்னமோ அது சந்தேகம் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் ஒன்று அதிகமா இருக்கிறது. என்ன அதிகமா இருக்குன்னா, தமிழ் வாசிப்பு என்று வைத்துக் கொண்டால், ஏன்னா நம்ம தமிழ்ங்கிறனால தமிழை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். தமிழ் வாசிப்பு அல்லது தமிழ் பற்றி பேசுகின்ற நிலைமை என்று வைத்துக் கொண்டால் அதற்கான மரியாதை கொஞ்சம் கூடி இருக்கிறது.
அது தளம் மாறி இருக்குது, அது இடம் மாறி இருக்குது. இப்ப இன்டர்நெட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு எனக்கு விஷயங்கள். அக்கள் புத்தகம் எடுத்து வாசிக்கிறது சில வழியில குறைஞ்சு போயிருக்கிறதா ஒரு பாவனை இருக்கலாம். ஆனா அந்த வாசிப்பு தளம் மாறி இருக்குது. இப்ப இன்டர்நெட்ல கென்ன பேர் வாசிக்கணும், நிறைய தகவல்கள் வாட்ஸ்அப், வைபர் இப்படியான சமூக வலைத்தளங்களுக்கு கூட நிறைய வந்து சேர்ந்து கொண்டிருக்குது. அக்கள் வாட்சி கொண்டிருக்கணும், சில வழியிலாவது கேட்டுக் கொண்டிருக்கிறதா மாறுது அல்லது பார்த்து கொண்டிருக்கிறதா மாறுது. ஆனா தகவலா வேறு உள்வாங்கிக் கொண்டுதான் இருக்கணும்.
என் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் நல்ல நூல்கள் உற்ற நண்பர்கள் என்று அடிக்கடி சொல்வார். நீங்கள் புத்தகங்கள் வாசிக்கிறீர்களா? எத்தனை நண்பர்களை தேடிக்கொண்டுள்ளீர்கள்?
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.